வணக்கம் நண்பர்களே. கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒலித்து வரக்கூடிய பாடல் இது. பிரதமர் செங்கோட்டை மைதானத்திலிருந்து தூய்மை இந்திய திட்டத்தை அறிவித்த நாளை நமக்கு இது நினைவூட்டுது.
நிச்சயமாக 2014 செங்கோட்டையில் இருந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய அந்த நாளை நம்ம எப்படி மறக்க முடியும்? சுத்தம் என்பது ஒரு தனிநபரின் பொறுப்பு மட்டும் அல்ல, அது ஒரு வீடு, கிராமம் அல்லது அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவருடைய கடமை பொறுப்பாகும்.
இது உண்மையிலேயே மகாத்மா காந்தியர்களுடைய முழுமையான சுகாதார கனவை முன்னெடுத்து செல்லுது. காந்திஜி அவர்களுடைய கூற்றுப்படி உடல் நலனும் ஆரோக்கியமான சூழலும் தூய்மை இல்லாம இல்ல. மேலும் 2014 மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தேசப்பிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாகவும் திறந்த வெளியில மலம் கழித்தல் இல்லாத பாரதத்தை நோக்கி நம்ம விரைவா முன்னேறணும் அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தேசத்திற்கு வேண்டுகோள் விடுத்தார்.
ஓ அப்படியா? இந்த விஷயத்தை கேட்டதுமே நாங்க அப்படியே நடுங்கி போயிட்டோம். இப்போ இந்த விஷயத்த நம்ம நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லலாம்.
ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்குறோம். சம்பூரண ஸ்வச்சதா நமது அனைத்து பொறுப்புகளும். இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொண்டு வருவேன், மற்றும் எனது இணை தொகுப்பாளரும் இணைந்து உங்களுக்காக இந்த தகவல்களை வழங்குவாங்க. 12 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு புதிய தொடரை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருவதால இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதில் சுகாதாரம் மற்றும் ஸ்வச் பாரத் மிஷின் குறித்த நமது அனைத்து சாதனைகளையும் விவாதிக்க போகிறோம். மேலும் நாம் ஒவ்வொருவரும் தூய்மையான இந்தியாவை நோக்கி ஏன் தொடர்ந்து பாடுபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். கடந்த 10 ஆண்டுகளில் நாம் நிறையவே சாதிச்சிருந்தாலும் பல்வேறு காரணங்களுக்காக இன்னும் நம்ம நல்ல பணியை தொடரணும்.
ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னது ரொம்பவே சரிதான். கடந்த 10 வருஷத்தில் நம்ம நாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அது மிகவும் உண்மை. 2014 ஸ்வச் பாரத் மிஷின் தொடங்கிய போது இந்தியாவில் கிராமப்புறங்களில் வீடுகளில் கழிப்பறை வசதி 40% குறைவாகவே இருந்தது. இந்தியாவில் சுமார் 80 கோடி மக்கள் கிராமப்புறங்களில் வசித்து வராங்க. மேலும் இவர்களில் 55 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதியே இல்லை.
ஆமாம் நண்பா, நீங்கள் கூறியது போல நம்ம நாட்டில் 55 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதியே இல்லை. எனவேதான் இந்த ஸ்வச் பாரத் மிஷின் முதல் திட்டத்தில் 2019 வரை கழிப்பறைகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் நன்மைகளையும் அனைவருக்கும் புரிய வைப்பதில் கவனம் செலுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் மூலம் வீடுகளில் கழிப்பறைகளை கட்டுவதற்கு ஊக்கத்தொகைகளை வழங்கியது. இதனால் அனைவரும் ஒவ்வொரு முறையும் அதனை பயன்படுத்த முடியும். விதிவிலக்குகள் இல்லாமல் அனைவரும் கழிப்பறைகளை தொடர்ந்து பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாக கருதப்படுகிறது.
இந்தியாவை திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நாடாக மாற்றும் செயல்பாட்டில் கழிப்பறை கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்தது. மேலும் கழிப்பறைகளை பயன்படுத்துவதில் பொதுமக்களிடையே மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலம் இது செய்யப்பட்டது.
ஆமாமா, நீங்கள் கூறியது போல சமூகத்துடைய பங்களிப்பு இல்லைன்னா நம்ம இந்த நிலையை அடைஞ்சிருக்கவே முடியாது. திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை அடைவது என்பது சாத்தியமற்றதாக இருந்தது. முழு சமூகத்தின் நல்வாழ்வும் சாத்தியமில்லை என்பது தெள்ள தெளிவாக கூறப்பட்டது. எனவேதான் ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை இருப்பதும் அதனை பயன்படுத்துவது முக்கியத்துவம் மற்றும் நன்மையை குறித்து இந்த திட்டமானது ரொம்பவே தெளிவாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு வகையான தகவல்களை தெரிவித்தாங்க. இதை பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொண்டதால் தான் இந்த திட்டமானது மகத்தான வெற்றியை அடைந்துள்ளது. இதற்கு முழு சமூகமும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது.
திறந்தவெளி மலம் கழித்தல் ஒழிப்பு அப்படிங்கிற இந்த பணியில நம்ம அனைவரும் பங்கேற்கணும். மேலும் கூட்டாக இந்தியாவை திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நாடாக அறிவிக்கணும். புதுமண பெண்ணுக்கு புதிய கழிப்பறைகள் கட்டும் குடும்பங்களை நான் அறிவேன். சகோதர சகோதரிகளுக்கு கழிப்பறைகளை பரிசா வழங்குவதை நான் அறிவேன். அந்த நேரத்தில் முழு சமூகங்களும் ஒன்றிணைந்து அனைவரும் கழிப்பறை பயன்படுத்துவதை உறுதி செய்யணும். அக்டோபர் 2, 2019 அன்று இந்தியா திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நிலையை அடைந்தது.
நீங்கள் கூறியது போல அக்டோபர் 2, 2019 அன்று இந்தியா வந்து திறந்தவெளி மலம் இல்லாத, அதாவது ODF நிலையை அடைந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் அடுத்தபடியான வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழிவறை கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டை தாண்டி உத்வேகத்தை தக்க வைத்து கொள்ளவும், தூய்மையை பற்றிய பரந்த பார்வையை எடுக்கவும் ஸ்வச் பாரத் மிஷன் 2ம் கட்டம் 2019 தொடங்கப்பட்டது. இந்த கட்டத்தில் சில கூடுதல் கூறுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவை என்னன்னு பார்க்கலாம்.
ஸ்வச் பாரத் மிஷனுடைய முக்கிய கூறுகளை சுருக்கமாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவை கழிப்பறை கட்டுமானம் மற்றும் அவற்றுடைய பயன்பாடு, திடக்கழிவு மேலாண்மை, திரவக்கழிவு மேலாண்மை, காட்சி தூய்மையை மேம்படுத்துதல் மற்றும் இந்த இலக்குகளை அடைவதற்கான நடத்தை மாற்றத்தை ஊக்குவிக்கிறது. மேலும் அனைத்து புதிய வீடுகளுக்கும் கட்டாயமாக கழிப்பறைகளை கட்ட வேண்டும். இருப்பினும் இந்த இலக்குகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு வரவிருக்கக்கூடிய அத்தியாயங்களில் விரிவாக இதை பற்றி பேசுவோம்.
நண்பர்களே, கடந்த 10 வருஷத்தில் நம்ம நிறைய சாதனைகளை சாதித்துள்ளோம். ஆனால் இப்போது முக்கியமானது இந்த சாதனைகளின் நிலைமைத்தன்மை தான். ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் கழிவறைகளை பராமரிப்பதற்கு தொடர்ந்து பொறுப்பேற்க வேண்டியதுள்ளது. அது மட்டுமல்லாமல் நாம் இருக்கும் இடத்தையும் நம்மை சுற்றியுள்ள இடத்தையும் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரியே நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களையும் எல்லாருமே பின்பற்ற வேண்டும்.
உண்மைதான், பழைய பழக்கங்கள் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. இன்னும் கூட மக்கள் தங்களுடைய வீடுகளில் சுத்தம் செய்கிறாங்க, ஆனால் குப்பைகளை வெளியே வீசுகிறாங்க. அவர்கள் தங்களுடைய சொந்த கழிப்பறைகளை தாங்களே சுத்தம் செய்கிறாங்க, ஆனால் பள்ளி, அங்கன்வாடி அல்லது பொது கழிப்பறைகளை சுத்தமாக வைத்திருக்கும் பொறுப்பை ஏற்றுக்க மறுக்கிறாங்க.
நீங்கள் கூறியது போல நம்மள சில பேர் இது ஒரு துப்புரவு தொழிலாளியின் வேலை என்று தான் கருதுறோம். இந்த செயல்பாட்டில் இது எங்கள் கிராமம், எங்கள் குழந்தைகள் இந்த இடங்களுக்கெல்லாம் செல்வார்கள் என்பதை மறந்து விடுகிறோம். எனவேதான் இது எங்கள் பொறுப்பும் கூட, இது எங்கள் கழிவு என்ற எண்ணம் யாருக்கும் தோன்றுவதில்லை. அதை சரியான இடத்தில் அபூர்வப்படுத்தணும் என்ற எண்ணம் கூட தோன்றுவதில்லை.
கூட்டு பொறுப்புணர்வு ஏற்படக்கூடிய வரை, சமூக உரிமைகள் எடுத்துக்கொள்ளப்படும் வரை நாம நமது இலக்கை அடைய முடியாது.
ஸ்வச் பாரத் மிஷின் திட்டம் என்பது உலகின் மிகப்பெரிய நடத்தை மாற்று திட்டம் என்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலம், மாவட்டம், தொகுதிகள், கிராமங்கள் மற்றும் கிராமங்களில் வாழும் மக்கள் ஒன்றிணைந்து, ஒவ்வொரு பஞ்சாயத்தும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தங்களை திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத ODF என்று அறிவிப்பதை உறுதி செய்து கொண்டு அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கருதப்படுகிறார்கள்.
2014 மற்றும் 2024 இந்த 10 வருடங்களுக்கு இடையில நாடு முழுவதும் 110 மில்லியனுக்கும் அதிகமான புதிய கழிப்பறைகள் கட்டப்பட்டன. 55 கோடி மக்கள் வீடுகளில் கழிப்பறைகளை பெற்றுள்ளனர். இருப்பினும் கழிப்பறைகளை கட்டுவது மட்டும் போதாது, அவற்றை சரியாக பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் கழிப்பறைகளை தொடர்ந்து பயன்படுத்துறது, தண்ணீர் கிடைக்கிறது, கழிவுநீர் கசிவை தடுக்கிறது மற்றும் பராமரிக்கிறது, பழுதுபார்த்தல் ஆகியன அடையப்பட நன்மைகளை தக்க வைக்கிறது ரொம்ப அவசியம்.
நிச்சயமாக யாருமே பின்தங்கி இருக்க கூடாது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, எல்லா கிராமங்களுமே முழுமையாக தூய்மை அடைவதுதான். அதற்கு பொதுமக்களுடைய பங்கேற்பு மட்டுமல்லாமல் எல்லோருமே ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.
சில இடங்கள்ல மக்கள் கழிப்பறைகளை கட்டியிருக்காங்க, ஆனா அவற்றை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு பல சாக்கு போக்குகளை சொல்லி அதை பயன்படுத்தாம விட்டுடுறாங்க. தண்ணீர் பற்றாக்குறை, தூய்மை குறித்த கவலைகள் அல்லது வேறு சமூக தடைகள் இதுக்கு இருக்கிறதா சொல்றாங்க.
ஆனால் இது போன்ற எல்லா சவால்களையும் மீறி கழிவறைகளை பயன்படுத்துவதன் விளைவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திறந்த வேளையில் மலம் கழிப்பதால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது, குறிப்பாக நீர் மாசுபடுகிறது. மண், நிலத்தடி நீர் மற்றும் உணவு மாசுபடுவதால் மக்கள், குறிப்பாக குழந்தைகள் நோய்வாய்ப்படுகிறார்கள். இதன் விளைவாக உடல் நலன் குறைவு, ஊட்டச்சத்து குறைபாடு, இறப்பை, குடல் பிரச்சனைகள், நோய்கள் மற்றும் நீண்ட காலத்திற்கு வளர்ச்சி குறைபாடு போன்றவை ஏற்படுகின்றன. குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்வதை தவிர்க்கின்றார்கள். பெரியவர்கள் வேலைக்கு செல்வது மற்றும் உத்தியோகத்தை தவிர்த்து விடுகிறார்கள். மேலும் விலை உயர்ந்த மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்றன. திறந்த வெளியில் மலம் கழிப்பதற்கான செலவு, கழிவறையை பாதுகாப்பதற்கும்
தண்ணீர் குழாய்கள் பராமரிப்பதற்கும் ஆகும் செலவை விட மிகவும் அதிகம்.
நீங்க சொல்றது முற்றிலும் சரியானது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு செயல்பாட்டு கழிப்பறை இருக்கிறது அவசியம். அப்படிங்கறத ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு குடும்பமும் புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். மேலும் விதிவிலக்கு இல்லாம ஒவ்வொரு முறையும் அதை பயன்படுத்துறது இன்னும் ரொம்ப முக்கியம்.
ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய சொந்த வீட்டுல தனக்குன்னு ஒரு கழிப்பறையும் கட்டி வச்சிருக்க வேண்டும். அந்த கழிப்பறையை பயன்படுத்துவதுடைய நன்மைகள் என்னென்னு நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கழிப்பறை இல்லை, நம்ம வெளியில தான் போயிட்டு மலம் கழிக்கணும் அப்படின்றத கற்பனை செஞ்சு பாருங்களேன்,
எவ்வளவு ஒரு கஷ்டமான செயல் தெரியுமா அது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்ணியமும் அந்த இடத்துல இழக்கப்படுது.
மழை காலத்திலேயோ அல்லது குளிர்காலத்திலேயோ இரவு நேரங்கள்ல மலம் கழிக்க வெளியே செல்றத பத்தி ஒருத்தர் எப்படி யோசிப்பாரு அப்படிங்கறத கற்பனை கூட செஞ்சு பாக்கிறது ரொம்ப கடினம். அது அவங்கள அதிகமான நோய்வாய்ப்படுறதுக்கு கூட வாய்ப்பா அமையக்கூடியதா இருக்கும்.
ஆமா நண்பரே, நீங்கள் சொன்னது போல அடிக்கடி நம்ம எல்லாருமே கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனா நம்ம பயன்படுத்துற கழிவறைகளை பராமரிக்காமல் இருப்பது குற்றமாகும். நம் வீடுகளில் கழிவறைகளை பயன்படுத்துவதும் பராமரிப்பதும் ஒவ்வொரு குடும்பத்தின் தனி பொறுப்பாகும். வேறு வழிகள் எதுவும் இல்லை. நம்முடையது என்ன? நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் அது நமக்கு கண்ணியத்தையும் ஆறுதலையும் தருவது எது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா?
கேட்கிறவர்கள்ல ஒருத்தர் இப்போதுதான் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, சரி சரி, நாம இத சொந்த கழிப்பறைகளை நாமே கவனிச்சுக்குவோம், ஆனா பொது கழிப்பறைகள் மற்றும் சமூக சுகாதார வசதிகளின் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பிற்கு யார் பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இது யோசிக்க வேண்டிய விஷயம்தானே?
அவர் கேட்ட கேள்வி ரொம்பவே சரியான கேள்விதான் நண்பா. ஆனால் இந்த பொறுப்பை நிறைவேற்றத்தான் சமூகங்கள் ஒன்றிணைந்து பல குழுக்களை அமைத்திருக்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கள் தொடர்ந்து தூய்மையை நிலைப்படுத்துவதற்காக ஆய்வு செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளன. இதுக்கு உதாரணமாக மத்திய பிரதேசத்துல சில கிராமங்கள்ல வந்து சமூகங்கள் ஒன்றிணைந்து ஒரு கழிப்பறையை உருவாக்கியுள்ளது. ஒவ்வொருவரும் ஒரு சிறிய நிதியை வழங்கி அதை அவர்கள் பொது கழிப்பறைகளாக பராமரித்து பயன்படுத்தி வருகிறார்கள். பஞ்சாயத்து அல்லது கிராம நீர் மற்றும் சுகாதார குழு அதாவது VWSC ஒன்றிணைந்து பொது சமூக கழிப்பறைகள் மற்றும் கிராம தூய்மையை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆமாமா, அது உண்மையிலே நல்ல யோசனை தான். நண்பர்களே, திறந்த வெளியில மலம் கழிக்கிறத நாம் ஒன்றாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நல்ல நடைமுறைகளின் நிலைத்தன்மை குறித்து நாம் இன்னும் தீவிரமா சிந்திக்க தொடங்கணும். எனவே எந்த கிராமத்திலையும் திறந்த வெளியில மலம் கழிக்கும் பிரச்சனை இன்னும் இருந்தால் முதல் படி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதே நமது நோக்கமாகும். திறந்த வெளி மலம் கழிப்பது எவ்வாறு நம்முடைய நோய்களை பரப்புகிறது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும். பிரச்சனையை தீர்க்க உங்க மருத்துவரையும் நீங்க உடனே அணுகணும். நம் குழந்தைகள் மற்றும் வருங்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை பற்றி நாம் அனைவரும் சிந்திக்கணும். நம் குழந்தைகளுக்கு நோய்கள் நிறைந்த எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறோமா அல்லது ஆரோக்கியமான எதிர்காலத்தை கொடுக்க விரும்புவோமா?
என்ன நண்பா நீங்க இப்படி கேக்குறீங்க? எல்லோருமே நோயற்ற எதிர்காலத்தை கொடுக்கணும்னு தான் விரும்புவாங்க. இந்தியாவில் வயிற்றுப்போக்கு மற்றும் பிற நீரழிவு நோய்களினால் சுமார் 30,000-க்கும் மேற்பட்ட இறப்பு தொகையை தாண்டி உள்ளது என்று 2023 WHO அறிக்கை கூறியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்க கிராமத்துல ஒருத்தவங்க ரொம்ப மோசமான உடல்நிலையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கழிப்பறையை பயன்படுத்தாததுதான்.
திறந்த வெளியில மலம் கழிப்பது குறித்து தொடர்பா நம்ம பொதுமக்கள்கிட்ட பேசப்படணும். கழிப்பறைகளிலுடைய நன்மைகளை அனைவருடனும் நாம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை கிராம சபைகள்ல வெளிப்படையா விவாதிக்கப்படணும். தூய்மையான ஒரு பழக்கத்தை பராமரிப்பதன் மூலம் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம வலியுறுத்தணும்.
இவ்வளவு நேரம் நம்ம வந்து கிராமத்துல உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு இதை பத்தி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எங்க கிராமத்துல இருந்து ஒரு ஐயாவை இன்னைக்கு நம்ம ரேடியோ ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கிராமத்துல எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஐயா வணக்கம். ஐயா, இப்ப உங்க கிராமத்துல கழிப்பறை பயன்பாடு மற்றும் பராமரிப்பை ஊக்குவிக்க நீங்க எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
எங்களோட கிராமத்துல நிறைய பேர் திறந்த வெளியில மலம் கழிக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க. கழிப்பறை பயன்பாட்டின நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பழக்க வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிடுச்சு. எங்க ஊர்ல இப்போ எங்க ஊர்ல கிட்டத்தட்ட எல்லா வீட்டிலையுமே கழிப்பறை இருக்குது. ஏன் அப்படின்னா அதோட நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லோருடைய வீட்லையும் க கழிப்பறை இருக்குது, அதை வந்து முறையாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
அது அருமை. ஆனா கழிப்பறைகளை கட்டினா மட்டும் போதுமா? அவற்றை பராமரிக்க மக்களை எவ்வாறு ஊக்குவிப்பீங்க?
தூய்மை அப்படிங்கிறது அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் இல்லை, அது நம்ம அனைவரோட பொறுப்பும் கூட. இது பஞ்சாயத்தோட கடமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடிமகனின் கடமை. நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு நமது கிராமம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாடு முழுவதும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் சொந்த கழிப்பறையை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் சொந்த கழிப்பறையை பயன்படுத்துறதை வந்து உறுதி செய்யணும். மேலும் பொது கழிப்பறையை முறையாக பயன்படுத்தி பராமரிக்க வேண்டும். அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அதிலிருந்து நமது அண்டை வீட்டாரும் சமூகமும் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆகவே நம்மளுடைய கழிப்பறை மட்டும் இல்லாமல் பொது வெளியில் இருக்கக்கூடிய கழிப்பறையையும் சுத்தமாகவும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.
மிக்க நன்றி ஐயா. பொது சுகாதாரம் குறித்து உங்களுடைய கருத்தை நீங்கள் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. ஸ்விச் பாரத் மிஷன் காரணமாக இந்தியா முழுவதுமாக சுகாதாரத்தில் முன்னேறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் ஒரு சில காலத்திற்கு முன்னாடி கழிப்பறை இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த பிரச்சனை வந்து ஓரளவு தீர்க்கப்பட்டுள்ளது. இது வந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளிடத்தில் நோய்கள் வந்து குறைவாக காணப்படுகிறது.
நம்ம தூய்மையை வெறும் பிரச்சாரமாக பார்க்காம அதை ஒரு பழக்கமாக ஏற்றுக்கொள்ளணும். இதற்கு பஞ்சாயத்துகள், பள்ளிகள், கல்லூரிகளை சேர்ந்த இளைஞர்கள், சமூக தலைவர்கள், சுய உதவி குழுக்கள், ஊடகங்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடைய தொடர்ச்சியான பங்கேற்பு ரொம்ப அவசியம்.
நீங்க சொன்னது ரொம்பவே சரிதான். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இதை நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்தியா முழுமையான சுகாதாரத்துடன் விளங்கும்.
நண்பர்களே, நாம இப்போது கழிப்பறைகளை நமது சுற்றுப்புறங்களை சுத்தமாக பயன்படுத்தினால் கழிவு மேலாண்மைக்கு பங்களித்தல், தூய்மையான நமது வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக மாற்றினால் சுத்தமாக மற்றும் அழகான இந்தியா என்ற கனவு நனவாகும்.
இந்தியா முழு சுகாதாரத்துடன் இருக்க வேண்டும் என்றால் நம்ம எல்லாருமே இந்த உறுதிமொழியை நினைவில் கொள்ள வேண்டும். அது என்ன உறுதிமொழினா, தூய்மை பாரதம் சுதந்திர பாரதம். இதுதான் அந்த உறுதிமொழி.
எனவே நாம் அனைவரும் ஒன்றாக ஒரு உறுதிமொழி எடுப்போம். நம்ம வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்கள், கிராமப்புறங்கள் மற்றும் நகரங்களை சுத்தமாக வச்சிருக்கணும். எப்போதும் கழிவுகளை ஒரு குப்பை தொட்டியில அப்புறப்படுத்தி ஈரமான மற்றும் உலர்ந்த குப்பைகளை பிரிக்கணும். திறந்த வெளியில மலம் கழிப்பதை தவிர்த்து அது குறித்து மற்றவர்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நீர் ஆதாரங்களையும் பொது இடங்களையும் சுத்தமாக வைத்திருங்க. பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை முறையாக நிர்வகிக்கணும். தூய்மையை நமது அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியே ஆக்குங்க. மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய ஊக்குவீங்க. தூய்மை பாரதத்தை உருவாக்குறதுல தீவிரமா பங்கேற்கணும்.
நண்பர்களே, இதுவரை நாங்கள் கூறிய அனைத்தையும் கருத்தில் கொண்டு தங்கள் வீடுகளையும் தங்களை சுற்றியுள்ள பகுதிகளையும் தூய்மையாக வைத்து சுகாதாரத்துடன் வாழ வேண்டும் என்று புதுகை பண்பலை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகநாதன் மற்றும் வித்யா. அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.